என் அருமையானவர்களே, இந்த சிறப்புமிக்க இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களில் இறுதி தூணாக விளங்குகின்ற இந்த கடமைக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில அடிப்படைகள் இருக்கின்றன. இதிலே முதலாவதாக என் அருமை சகோதரர்களே, நாம் எந்த ஒரு இபாதத்தை வணக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அது அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கென்று சில விதிகளை நிபந்தனைகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கின்றது. அவைகளுக்கு உட்பட்டு நமது இபாதத்துகள் அமையப்பெறும் போதுதான் அது அந்த ரப்பிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். நாம் அனைவரும் இந்த அடிப்படைகளை விளங்கி வைத்திருப்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த அடிப்படைகளில் முதலாவது அடிப்படையாக திகழ்வதுதான் அல் இஹ்லாஸ், மன தூய்மை. தூய்மையான எண்ணத்தோடு நாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. இவர்கள் அந்த ரப்பை தரிசிப்பதை விரும்புகின்றார்களோ, ஆதரவு வைக்கின்றார்களோ, அவர்கள் சாலிஹான அமல்கள் செய்யட்டும், இன்னும் அந்த ரப்புக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காது இருக்கட்டும் என்று அந்த ரப்புல் ஆலமீன் கூறிக்கொண்டிருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் அந்த ரப்பை நமது கண்களால் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அந்த ரப்பை நாம் நம்பியிருக்கின்றோம், அவனுடைய கட்டளைகளுக்கு செவிசாய்கின்றோம், அவனுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்கின்றோம், அந்த ரப்பின் மீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த ரப்பை நமக்கு தரிசிக்க கிடைப்பதென்பது, சந்திக்க கிடைப்பதென்பது எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்கும். அதை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மூமின்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் அதை விரும்புகின்றார்களோ, ஆதரவு வைக்கின்றார்களோ, அவர்கள் நல்ல அமல்கள் செய்யட்டும். அது மாத்திரமல்ல, அந்த ரப்புக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காது இருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் அந்த அல்லாஹுவை வணங்குகின்ற பொழுது தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கி விடாமல் நமது வணக்கங்களை நாம் இஹ்லாஸான முறையிலே அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது, 6வது அத்தியாயத்தினுடைய 162வது வசனமாக கூறுகிறான், புல் இன்ன சலாதி வனுசாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹுக்காக என்று நபியே நீங்கள் கூறுங்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், உண்மையிலே நபி அவர்களுடைய அனைத்து காரியங்களும் அவ்வாறுதான் இருந்தன. நபி அவர்கள் எஹ்லாஸான முறையில் தான் செயலாற்றினார்கள். ஆனாலும் அல்லாஹ் அதை கூறுமாறு கட்டளையிடுகின்றான், தனது சமூகத்துக்கும் அதை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிடுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையாக செயலாற்றினார்கள். அவர்களை விட தூய்மையாக செயலாற்றி ஒருவரை காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட தூதரை பார்த்து அல் குர்ஆன் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. நபியே, நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் அல்லாஹுக்காக என்று கூறுங்கள். என் அருமை சகோதரர்களே, இபாதத்துகள் மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும். அவன் பேசுவதாக இருக்கலாம், அவன் பார்ப்பதாக இருக்கலாம், அவன் பிடிப்பதாக இருக்கலாம், அவனது ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இந்த ஹஜ் என்ற இபாதத்துக்கு நுழைவதற்கு முன்னாலும் நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களை பரிசுத்தமான எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, எவ்வளவு உயர்ந்த ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தில் தூய்மையான எண்ணம் இல்லை என்றால், இஹ்லாஸ் இல்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த பெருமதியுமே இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிறிய ஒரு காரியம், சிறிய ஒரு இபாதத், அதிலே மன தூய்மை இஹ்லாஸ் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அதற்கு இருக்கக்கூடிய பெருமதி தனியானதாக இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையுடைய நாளில் மூன்று பேரை கொண்டுதான் நரகம் எரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நரகத்தை மூட்ட ஆரம்பிப்பது மூன்று பேரை கொண்டுதான் என்று சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒருவர் தான் ஷஹீத், தனது உயிரை அல்லாஹ்வுடைய பாதையை அர்ப்பணித்த ஒரு ஷஹீத், இரண்டாவது ஒரு செல்வந்தர், மூன்றாவது ஒரு அறிஞர். இவர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்த அந்த நியமத்துக்காக உரிமைகளை கடமைகளை சரியாக நிறைவேற்றியவர்கள். ஆனாலும் அவர்கள் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுக்காக அதை நிறைவேற்றாத காரணத்தால் அவர்களை கொண்டு நரகம் எரிக்கப்படுகின்றது என்றால், என் அருமை சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எவ்வளவு உயர்ந்த தியாகங்கள், எவ்வளவு உயர்ந்த நன்மையான காரியங்கள், எந்த பெருமதியுமற்று அங்கே தூக்கி வீசி வீசப்படுகிறது என்றால், நாம் செய்கின்ற இபாதத்துகள், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், அதில் இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம் இல்லை என்றால் அந்த ரப்பிடத்தில் எந்த பெருமதியும் இருக்காது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் எல்லா நேரங்களிலும் சரி செய்து கொள்ள வேண்டியது, சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது நமது இஹ்லாஸை தான். நாம் உண்மையிலே தூய்மையான எண்ணத்தோடு தான் இதை நிறைவேற்றுகின்றோமா? இதை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்றுகின்றேனா? இதில் முழுமையாக இஹ்லாஸ் இருக்கிறதா அல்லது வேறு நோக்கங்கள் இருக்கின்றதா? மக்கள் என்னை புகழ வேண்டும், மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் இதில் இருக்கிறதா, அல்லது அற்பமான உலக லாபங்கள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு முன்னால், அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கும் போதும், அந்த வணக்கத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும் நாம் நமது எண்ணத்தை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் நான் இதை செய்கின்ற பொழுது, இதை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹுக்காகத்தான் இதை ஆரம்பித்தேனா? செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த எண்ணத்தில் எந்த ஒரு மாறுதலும் வராமல் அப்படியே இருக்கின்றதா? அந்த இபாதத்தை செய்து முடித்ததன் பிறகும் உண்மையிலே அந்த தூய்மையான எண்ணம் அவ்வாறே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இஹ்லாஸ் இல்லை என்றால், தூய்மையான எண்ணம் இல்லை என்றால் அந்த வணக்கம் தூக்கி எறியப்பட்டுவிடும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஹஜ் என்ற வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இதை சிலர்கள் பேருக்காகவும் புகழுக்காகவும், இதை மக்கள் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இபாதத்திலே சில நேரங்களில் வீழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். இது ஒரு மோசமான நிலை. அல்லாஹ்விடத்தில் இதற்கு எந்த பெருமதியும் இருக்காது. ஒரு சிலரை பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய ஊர்களில் சில வளமைகளை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு முன்னால் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சடங்குகள், அந்த சாம்பிரதாயங்கள் இஹ்லாஸுக்கு வேட்டு வைக்கக்கூடியவைகளாக இருந்தால் அவைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அவைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். எல்லாருமே சகோதரர்களே, தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜுக்காக நியத்தில் வைத்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபிஹா வலா சும்ஆ. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை பிறர் பாராட்ட வேண்டுமென்றோ அல்லது முகஸ்துதிக்குரிய ஒன்றாகவோ இதை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஒருவர் தன்னை ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அல் ஹாஜ் என்று அவருடைய பேருக்கு பக்கத்திலே போட வேண்டும் என்பதற்காகவோ இந்த நோக்கங்களில் இந்த வணக்கம் அமைந்து விடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இதற்கு இருக்காது. எனவே நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது, இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் வருவதற்கு முன்னாலும், இந்த வணக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுதும், இந்த வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நமது ஊருக்கு திரும்பியதன் பிறகும் நாம் இஹ்லாஸான எண்ணத்தோடு தான் இருக்கின்றோமா? இந்த வணக்கத்தை நான் இஹ்லாஸோடு தான் நிறைவேற்றினேனா என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, பல பகுதிகளில் இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வரக்கூடியவர்களே, நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இஹ்லாஸான முறையிலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் என்று கூறினார்கள். அனைத்து செயல்களுக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும், எவ்வளவு அர்ப்பணிப்போடும் தியாகங்களோடும் நிறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அந்த காரியங்களில் நீயத் இல்லை என்று சொன்னால், தூய்மையான எண்ணம் இல்லை என்று சொன்னால், இஹ்லாஸ் இல்லை என்றால், அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இருக்காது. எனவே நறுமை சகோதரர்களே, நமது அனைத்து காரியங்களிலும் இபாதத்துகளாக இருந்தாலும், அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபட்ட காரியங்களாக இருந்தாலும், அனைத்தையும் நாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்பலில்லாஹ், ஒருவர் இன்னும் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார், இன்னொருவரை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார், அல்லாஹ்வுக்காக அவரை கோபிக்கின்றார், அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுக்கின்றார், அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார் என்றால், ஃபகதி ஸ்தக்மனல் ஈமான், இவர் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று அவர்கள் சொல்கிறார். எனவே நறுமை சகோதரர்கள், நமது அனைத்து அசைவுகளையும் செயல்பாடுகளையும் நாம் அல்லாஹ்வுக்காக என்று ஆக்கிக் கொள்கின்ற பொழுது நாம் ஒரு முழுமையான மூமினாக மாறுவோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைக்கின்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் என்ற உள தூய்மை ஹஜ் என்ற வணக்கத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். நாம் அதை அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அதில் வேறு எந்த ஒரு புகழோ, வேறு பட்டமோ, வேறு அதற்காக என்ற சில விசேஷமான பெயர்களோ எதுவும் நமக்கு அவசியம் இல்லை. நாம் பார்க்கின்றோம், நமது ஊர்களில் சிலருடைய பெயர்களுக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போடப்படாத காரணத்தால் அவர்களுடைய திருமணங்களுக்கு கூட வராதவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமண அழைப்பிதழ்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதில் அல்ஹாஜ் என்பதை குறிக்கப்படாத காரணத்தால் திருமணங்களுக்கு வராமல் அவைகளை புறக்கணித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்காக இந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே சகோதரர்களை, பல லட்சங்களை செலவழித்து அர்ப்பணிப்புகள் தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது என்றால், இது அந்த ரப்பிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ரப்பிடத்தில் எப்பொழுது ஒப்புக்கொள்ளப்படும், அது தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக அது நிறைவேற்றப்படும் பொழுதுதான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் முகஸ்துதியின் காரணத்தால் அல்லது மக்களுடைய புகழின் காரணத்தால் நமது வணக்கங்களை நாம் பாழ்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி எச்சரிக்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு கேடு வயலினும் நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா? அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும், அவர்கள் தொழுகையிலே அலட்சியமாக இருப்பார்கள், பிறருக்கு காண்பிப்பதற்காக அதை நிறைவேற்றுவார்கள். இந்த இரண்டு காரணங்களும் தான் அவருக்கு தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய கோபமும் தண்டனையும் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது எது? அலட்சியமும் பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்வது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான நோய்கள் எதுவும் வந்துவிடாமல் நமது எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவைகளை பரிசுத்தமானதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்கின்ற நாம் அனைவரும் நமது எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இந்த ஹஜ்ஜை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்றுகிறேன், இதிலே நான் வேறு எந்த ஒரு நன்மையோ, வேறு எந்த ஒரு உலக லாபத்தையோ, புகழ்ச்சியோ, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதையோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் முழுமையாக அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை ஆழமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்வோம். அந்த இஹ்லாஸுக்காக நாம் அல்லாஹ்வை பிரார்த்திப்போம், யா அல்லாஹ், எனது எண்ணத்தை தூய்மையாக ஆக்கி வைப்பாயாக, எனது எண்ணத்தை இஹ்லாஸாக ஆக்கி வைப்பாயாக, அனைத்து இபாதத்துகளையும் வணக்கங்களையும் உனக்காக நான் செய்ய வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸான எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்தி விடுவாயாக என்று நாம் அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நமது எண்ணங்கள் தூய்மையாக இருப்பது மாத்திரமல்ல, ஒருவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அவர் எந்த பணத்தை செலவழிக்கின்றாரோ, அந்த பணமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஐயுஹன் நாஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவர், அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், அனைத்து பலவீனங்களை விட்டும் தூய்மையானவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் பரிசுத்தமானதை மாத்திரம் தான் அவன் ஏற்றுக்கொள்வான். எது பரிசுத்தமாக அவனிடம் ஒப்படைக்கப்படுமோ, எது நம்மிடம் இருந்து பரிசுத்தமாக செல்லுமோ, அதுதான் அந்த ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நமது எண்ணங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் அதற்காக செலவழிக்கின்றோமே பணம், அதுவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தை அவன் பார்ப்பதில்லை, உங்களுடைய செல்வத்தை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனத்தை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய ஆடம்பரத்தை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் கழிக்கின்ற இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆடம்பரத்தையோ, நீங்கள் வகிக்கின்ற பதவியையோ, இவைகளை எதையும் அல்லாஹ் பார்க்க போவதில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான், அந்த உள்ளத்தில் இருந்து வருகின்ற அந்த எண்ணங்களை பார்க்கிறான், அடுத்ததாக உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அவைகளை நாம் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான், பரிசுத்தமான இல்லாதவைகளை, அழுக்கானவைகளை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எத்தனை லட்சங்கள் செலவழிக்கின்றாரோ, அந்த பணம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும், தூய்மையான வழியிலே ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அநியாயமாக, அக்கிரமமாக, இஸ்லாம் தடுத்த வழிகளில் சம்பாதித்த பொருளாக பணமாக இருக்கக்கூடாது, அப்பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று இந்த ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன் அல்லாஹ் அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹ் தனது தூதர்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மூமின்களுக்கும் கட்டளையிட்டான். தனது தூதர்களுக்கு எதை கட்டளையிடுகிறானோ அதைத்தான் மூமின்களுக்கும் கட்டளையிடுகிறான். அது என்ன? யா ஐயுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம். இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இறை தூதர்களே, நீங்கள் பரிசுத்தமானவற்றை உண்ணுங்கள், ஹலாலானதை, அனுமதிக்கப்பட்டவற்றை உண்ணுங்கள், இன்னும் சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அந்த ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான், நான் அறிந்த நிலையிலே இருக்கிறேன். மற்றும் ஒரு இடத்திலே தொடர்ந்து நபி அவர்கள் இன்னொரு வசனத்தையும் ஓதி காட்டுகிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாதி மா ரசக்னாகும், மூமின்களே, உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள், பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவுகிறான். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, தங்களுடைய அந்த செல்வம் அதுவும் தூய்மையான முறையிலே ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரப்பிடத்தில் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது அடிப்படையாக திகழ்வது தூய்மையான எண்ணம், இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படை தான் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா, வழிமுறைக்கு ஏற்ப அந்த இபாதத் வணக்கம் அமைய வேண்டும். இது இரண்டாவது மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு ஏற்ப அந்த இபாதத் அமைய பெற வேண்டும். நாம் சொல்லி இருக்கக்கூடிய கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் நாம் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, ஜமாத்துடைய அமீருக்கு கொடுக்க முடியாது, ஒரு மௌலவிக்கு கொடுக்க முடியாது, ஒரு தரீகாவுடைய ஷேருக்கு கொடுக்க முடியாது, என் அருமை சகோதரர்களை, ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு கொடுக்க முடியாது, ஒரு மதுகபுடி இமாமுக்கு கொடுக்க முடியாது, யாருக்கும் அந்த இடம் கொடுக்கப்பட முடியாது. அது அல்லாஹ்வின் தூதருக்குரிய இடம் அது. அதனால் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் கூறியிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிடுவதெல்லாம், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ், நபியே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குவார் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஒரு இபாதத்தை வணக்கத்தை செய்கிறோம் என்றால் ஏதோ நேரத்தை போக்குவதற்கு நாம் செய்யவில்லை, அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக செய்யவில்லை. நாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம், அதுவும் ஹஜ் என்ற வணக்கம் பல லட்சங்கள் செலவழிக்கப்பட்டு பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வணக்கம். அது அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதி மற்ற ஒன்றாக மாறுவதற்கு நாம் அனுமதிக்கலாமா? நிச்சயமாக நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி என்றால் நாம் இந்த அடிப்படைகளை ஆழமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானே, அந்த முன்மாதிரியை நாம் அங்கிருந்துதான் பெற வேண்டும். அதுதான் முன்மாதிரி, அதுதான் நமக்கு வெற்றி. எனவே நறுமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள், ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னிடமிருந்தே இந்த வணக்க வழிபாட்டு முறைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும், இந்த இபாதத்துடைய முறைகளை, இந்த ஹஜ்ஜுடைய வழிபாடுகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் என்னிடமிருந்துதான் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் மறுபடியும் ஹஜ் செய்வேனோ என்று நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது. எனவே இந்த வணக்கத்தை நான் எவ்வாறு நிறைவேற்றுகிறேனோ அதை நீங்கள் என்னிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, பல லட்சங்களை ஹஜ்ஜுக்காக செலவழித்து வரக்கூடிய ஹாஜிகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நான் இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வின் தூதர் எப்படி நிறைவேற்றினார்களோ அப்படித்தான் நான் நிறைவேற்ற வேண்டும். வேறு யாருடைய தேவைகளுக்கோ யாரும் காட்டுகின்ற தவறான வழிமுறைகளில் இந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றிவிடக் கூடாது. மாறாக அல்லாஹ்வின் தூதர் இதை எப்படி நிறைவேற்றி காட்டினார்களோ அந்த முறையில் தான் இந்த வணக்கத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை விடயம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூ வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹூ வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப். உங்களுடைய அந்த தூதர், அல்லாஹ்வின் தூதர், அவர் எதை உங்களுக்கு கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும், வேறு வேறு வழிமுறைகளை அல்ல, நமது மூதாதையருடைய பழக்க வழக்கங்களை அல்ல, அல்ல நமது ஊருடைய வளமைகளை அல்ல. நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அல்லாஹ்வின் தூதர் என்ன வழிமுறைகளை நமக்கு தந்துவிட்டு சென்றார்களோ அவைகளைத்தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்தை எப்படி நிறைவேற்றினார்களோ அப்படி நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பல லட்சங்களை செலவழிக்கக்கூடியவர்கள் நபி அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்கள் என்பதை படிப்பதற்கு அது சம்பந்தமாக உள்ள ஆதாரபூர்வமான செய்திகள் இடம்பெறக்கூடிய புத்தகங்கள் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் எப்படி இந்த வணக்கத்தை நிறைவேற்றினார்கள் என்பதற்கு புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் கிதாபுல் ஹஜ்ஜை படித்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய பாடம் என்று ஒரு பாடம் இருக்கிறது, அதில் நபி அவர்கள் எப்படி அந்த வணக்கத்தை நிறைவேற்றினார் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை படித்து பாருங்கள், அதற்கு சில ஆயிரங்களை ஒதுக்குங்கள். பல லட்சங்களை செலவழித்து நமது வணக்கம் பாடாகிவிடக் கூடாது, அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எனவே என் அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இதை செய்து காட்டினார்களோ அப்படி செய்யும் பொழுதுதான் அது அந்த ரப்பிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத். இவர்கள் நாம் ஏவாத ஒன்றை, நாம் கட்டளையிடாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தி செய்வார்களோ அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். எந்த ஒரு பெருமதியும் இல்லை. யா அல்லாஹ், நான் பல லட்சங்களை செலவழித்தேன், யா அல்லாஹ், பல கஷ்டங்களை தியாகங்களை மேற்கொண்டேன், யா அல்லாஹ், எதுவும் அல்லாஹ்விடத்திலே பயனளிக்காது. ஏன்? நாம் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு ஏற்ப அந்த வணக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றார். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு விடக்கூடிய எச்சரிக்கை தான் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்யப்படும் பொழுது அது நிராகரிக்கப்பட்டுவிடும். இஹ்லாஸ் எந்த அளவு முக்கியமோ, அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணம் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு அல்லாஹ்வினுடைய தூதரின் வழிகாட்டுதல் முக்கியமாக இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். ஒன்று இருக்கிறது, ஒன்று இல்லை என்றால் வணக்கம் தூக்கி எறியப்படும். இஹ்லாஸ் இருக்கிறது, நபி வழி இல்லை என்றாலும் அது தூக்கி எறியப்படும். நபி வழி இருக்கிறது, இஹ்லாஸ் இல்லை என்றாலும் தூக்கி எறியப்படும். எனவே இந்த இரண்டும் ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஆணிவீராக திகழக்கூடியவைகள், அடிப்படையாக திகழக்கூடியவைகள். இந்த இரண்டையும் நமது உள்ளங்களில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமது அனைத்து செயல்பாடுகளையும் இந்த அடிப்படைக்கு உட்பட்டதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த இரண்டு அடிப்படைகளை இதுவரை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அடுத்ததாக